الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதத்தை நமது நேர்வழிக்கு காரணமாகவும் நமது தக்குவாவை இறை அச்சத்தை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் நமக்கு நற்செய்தி கூறக்கூடியதாகவும் அல்லாஹுவின் அருளை கருணையை நாம் பெறுவதற்கு காரணமாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த ஒரு சிறந்த நற்பாக்கியத்தை நாம் அனைவரும் அடைய வேண்டும். அதற்கு இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய வேதம் யாருக்கு நேர்வழியை அதிகப்படுத்தியதோ, அது ஓதப்படும் போது கேட்கும் போதும் அதற்குரிய விளக்கங்கள் சொல்லப்படும் போது அந்த விளக்கங்களை கேட்கும் போதும் யாருக்கு நேர்வழியும் இறையச்சமும் அதிகமானதோ, அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுடைய ஈமான் நிறைவாக இருக்கிறது என்று பொருள். யாருக்கு முன்னால் அல்லாஹுவின் வேத வசனங்கள் ஓதப்படும் போது அதன் மூலமாக எந்த நல்ல மாற்றங்கள் அவர்களுக்கு ஏற்படவில்லையோ அவர்களுடைய ஈமான் பலவீனமாக இருக்கிறது என்று பொருள். அல்லாஹு தஆலா நமது ஈமானை பலமுள்ளதாக ஆக்கி அருள்வானாக. ஹயர், இன்று சூரா நிசாவுடைய இறுதி பகுதியை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் நாடினால் அல்லாஹு தஆலா இந்த சூரா அன்னிசாவுடைய 101வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான், வஇதா ضربتم في الارض فليس عليكم جناح ان تقصروا من الصلاه ان خفتم ان يفتنكم الذين كفروا ان الكافرين كانوا لكم عدوا مبينا. நீங்கள் பூமியிலே பயணித்து செல்லும் போது எதிரிகள் உங்களை, காபிர்கள் உங்களை வேதனை செய்வார்கள், தாக்குவார்கள், உங்களுக்கு ஆபத்து தருவார்கள் என்று பயந்தால் தொழுகையை நீங்கள் சுருக்கிக் கொள்ளுங்கள். இந்த இறை நிராகரிப்பாளர்கள் காபிர்களோ மூமின்களுக்கு எப்போதும் தெளிவான எதிரிகளாகவே இருப்பார்கள். காபிர்களிடத்திலே நட்பு பாராட்டுவது என்பது முடியாத காரியம், ஒரு சிலரை தவிர. அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே படைத்திருக்கின்ற இயற்கையான ஒரு அமானித பேணுதல் என்ற ஒரு நல்ல குணத்தினால் அவர்கள் சில நேரங்களில் நல்லவர்களாக இருக்கலாமே தவிர பெரும்பாலான காபிர்கள் மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு எதிரிகளாகத்தான் இருப்பார்கள். இன்று ஓதப்பட்ட சூரத்து தௌபாவிலும் அல்லாஹு தஆலா இதை தெளிவாக சொல்கிறான். இந்த இறை நிராகரிப்பாளர்கள் மூமின்களே, உங்களிடத்திலே நேசத்தையோ நட்பையோ ஒப்பந்தத்தையோ எதையும் பாராட்ட மாட்டார்கள். சந்தர்ப்பம் கிடைத்தால் உங்களிடம் பழி தீர்த்துக் கொள்வார்கள். நீங்கள் உறவுக்காரராக இருந்தாலும் கூட, எப்படி இஸ்லாத்திற்கு வந்து விட்டீர்கள் நீங்கள், உங்களின் உறவினர்கள் காபிர்கள், அந்த காபிரான உறவுக்காரர்கள் இவர்களும் நமது உறவுகள் தானே என்ற உறவை கூட பேண மாட்டார்கள். சந்தர்ப்பம் கிடைத்தால் பழி தீர்த்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். சரி, இப்ப இந்த வசனத்திலே நாம் இப்போது விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், மிக ஒரு முக்கியமான செய்தி, அடிப்படையான செய்தி. இன்று நிறைய குரூப் நாளுக்கு நாள் உருவாகிட்டே இருக்கு. அதுல ஒரு குரூப் என்னன்னு சொன்னா இந்த ஹிஜ்ரா காலண்டர். காலண்டர் தேவையில்லையா, இஸ்லாத்துல தீர்வு இல்லையா, காலண்டர் இல்லாம உலகம் நடக்குமா, அப்ப இஸ்லாத்துல காலண்டருக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது, அப்ப காலண்டர் இல்லைன்னா இப்படி, காலண்டர் அடிப்படையில தான் பிறைகள் இருக்கணும், அதன் அடிப்படையில தான் நோன்பு ஆரம்பிப்பது, பெருநாள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று அவங்க ஒரு குரூப் ஆரம்பிச்சு அது ஒரு பக்கம் போயிட்டு. இவர்கள் இப்படியே போய் 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 சமீபத்திலே அவர்களில் சிலரோடு பேசுவதிலே என்ன தெரிகிறது என்றால், ஹதீஸை மறுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களது நிலை சென்றுவிட்டது. அவர்களிலே ஒருவர் சொல்கிறார், சரிங்க பிறைய பார்த்து நோம்பு வைங்க நோம்பு வைங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்றீங்கல்ல, எங்க பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எந்த பக்கம் பார்க்கணும், எத்தனை மணிக்கு பார்க்கணும், இதெல்லாம் விளக்கம் இல்லையா இந்த ஹதீஸ்ல? அப்ப ஹதீஸ் படி நீங்க போங்கன்னு சொன்னா குழப்பமாச்சு. எப்படி கிண்டல் செய்கிறார், யாரை கிண்டல் செய்கிறார்? இன்னொரு பக்கம் ஒருவரிடத்தில் பேசினால் நீங்க என்ன எதுக்கு எடுத்தாலும் ஹதீஸ் ஹதீஸ்னு பேசுறீங்க. முதல்ல குரானை பாருங்க, குரானுக்கு விளக்கம் தானே ஹதீஸ், குரானை விளக்கமா இருந்தா அப்புறம் எதுக்கு ஹதீஸ்? அப்ப இறுதியாக ஹதீஸை மறுக்கக்கூடிய நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை தெளிவுபடுத்தாமல் குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டார்கள் என்று மிக தெளிவாக எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சகோதரர்களே, இந்த வசனம் இப்போது ஓதி காட்டப்பட்டதல்லவா 101வது வசனம். ஏன் இந்த வசனத்திலே உங்களுக்கு இந்த விளக்கத்தை சொன்னேன் என்றால், அப்துல்லாஹ் இப்னு உமர் என்ற ஒரு சிறந்த நபி தோழரை ரழியல்லாஹு அன்ஹுமா, உமர் அல் ஃபாரூக் உடைய மகனா, முஸ்தத்ரக்குல் ஹாகிமிலே பதிவான செய்தி. ஒருவர் வருகிறார், இப்னு உமர் அவர்களே, இவர் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்தில் ஒருத்தர் வர்றார் வந்து சொல்றாரு, சரிங்க குரான்ல அல்லாஹ் என்ன சொல்றான், பயம் ஏற்பட்டால் தொழுகையை சுருக்கிக் கொள்ளுங்கள், காபிர்கள் தாக்க வருவார்கள் என்றால் தொழுகையை சுருக்கிக் கொள்ளுங்கள், தப்பு இல்லைன்னு சொல்றான். இப்பதான் நமக்கு இஸ்லாமிய ஆட்சி அமைஞ்சு போச்சு, பயமே இல்லையே, நம்ம எதுக்கு தொழுகையை சுருக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார். புரியுதா? கண்ணியத்திற்குரியவர்களே, இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு இப்போது சொல்லுகிற இந்த பதிலை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஹதீஸ்ல வந்து தர்க்கம் செய்யறாங்களோ அழகா இந்த பதில சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. சிம்பிள் பதில். அவர்கள் என்ன சொன்னார்கள், சகோதரரே, இந்த வசனம் இறக்கப்பட்டது நபியின் மீது இறக்கப்பட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியோடு நாங்கள் பயணம் செய்தோம். அப்படி பயணம் செய்த போது போர்கால பயணத்தில் எதிரிகளோடு சண்டை உள்ள போர்கால பயணத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை சுருக்கி இருக்கிறார்கள். அது அல்லாத சாதாரண பயணங்கள், உம்ரா ஹஜ் போன்ற அந்த பயணங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கி இருக்கிறார்கள் தொழுகையை. நபியை நாங்கள் தொழுகையை சுருக்கித் தொழுவதை பார்த்தோம், நாங்களும் தொழுகிறோம். நாங்கள் வழிகட்டவர்களாக இருந்தோம், இந்த குர்ஆன் நபியின் மீது இறக்கப்பட்டது, நபி இந்த குர்ஆனை கொண்டு எங்களை நேர்வழி நடத்தினார். நாங்கள் முட்டாள்களாக, ஜாஹில்களாக, அறிவில்லாதவர்களாக இருந்தோம், இந்த குர்ஆன் நபியின் மீது இறக்கப்பட்டது, நபி இந்த குர்ஆனை கொண்டு எங்களுக்கு எளிமை கொடுத்தார். எனவே இந்த குர்ஆனின் படி நபி எப்படி செயல்பட்டாரோ அப்படித்தான் நாங்கள் செயல்படுவோம். முடிஞ்சு நபி. புரியுதா? புரியுதுங்களா இல்லையா? அவ்வளவுதான். இந்த குர்ஆன் யார் மீது இறக்கப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது. நபி அவர்கள் இப்படி அமல் செய்தார்கள், நாங்கள் இப்படி அமல் செய்கிறோம். எனவே நபியின் செயலுக்கும் குர்ஆனுக்கும் இடையிலே முரண்பாட்டை நாங்கள் காண மாட்டோம். நபியின் சொல்லுக்கும் குர்ஆனுக்கும் இடையிலே நாங்கள் முரண்பாட்டை காண மாட்டோம். குர்ஆனின் விளக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லில் செயலில் நாங்கள் பார்ப்போம். தன்னிச்சையாக குர்ஆனை நாங்கள் விளங்க மாட்டோம். இந்த பதிலை சொல்லிட்டு அனுப்பிவிட்டார். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஷர்ஹ் சுன்னாவுடைய நூலிலே, யார் ஒருவன் எதற்கெடுத்தாலும் குர்ஆன் குர்ஆன் என்று ஹதீஸை பிரித்து பேசுகிறானோ, ஹதீஸை தூர தள்ளிவிட்டு முதல்ல குர்ஆன்ல பாருங்க, முதல்ல குர்ஆன்ல பாருங்க என்று சொல்கிறானோ, புரிந்துகொள், அவன் ஹதீஸை மறுக்கக்கூடியவன் என்று, அவன் ஹதீஸை நிராகரிக்கக்கூடியவன் என்று புரிந்துகொள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய பித்னாவுடைய காலத்திலே ஒரு பக்கம் ஹதீஸே குஃபர், இஸ்லாமிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை என்று இருக்கும் பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதே குஃபர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது புதிய நினைவூட்டல் என்ற ஒரு கூட்டம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னொரு கூட்டம் அவர்களுக்கு நெருக்கமாக சென்று கொண்டிருக்கிறார்கள், அவர்களையே அறியாமல். ஆகவே இந்த விஷயத்திலே சகோதரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதுதான் மார்க்கம். எந்த குர்ஆனுடைய வசனத்திலே பிறையை அல்லாஹு தஆலா நாள்காட்டியாக ஆக்கியிருக்கிறேன் என்று சொல்கிறானோ, எந்த பிறையை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கிறானோ,
அந்த குர்ஆன் ரசூலுல்லாஹிற்கு இறக்கப்பட்டது, எனக்கும் உங்களுக்கும் அல்ல. அதை தெளிவாக புரிந்த அல்லாஹுவால் புரிய வைக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ரமலானின் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள், அல்லது மாதத்தை 30 முழுமைப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள், அல்லது பார்த்த செய்திகள் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே இதுக்கு மாற்றமா ஒரு காலண்டர் அமைச்சு அந்த காலண்டரின் அடிப்படையில் தான் நோன்பு பெருநாட்களும் நோன்பு ஆரம்பிப்பதும் இருக்க வேண்டும், பார்க்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்வது இஸ்லாமிய மார்க்கத்திலே புதுமையான கருத்தை நுழைப்பது மட்டுமல்ல, ஹதீஸை மிக தெளிவாக மறுப்பதாகும். அல்லாஹ் பயந்து கொள்ள வேண்டும். ஹைர், அடுத்து சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுடைய சீர்திருத்தத்தை பற்றி, சமூக சீர்திருத்தத்தை பற்றி கூறுகிறார். உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து நாம் சொல்லி வருகிறோம், இந்த சூரா நிசாவிலே சமூக சமுதாய சீர்திருத்தத்தை பற்றி அல்லாஹ் கூறி வருவான் அதிகமாக என்று. அதிலே ஒன்று என்ன, லா கைர ஃபி கஸீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பி ஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைன நாஸ் வமன் யஃபஅல் தாலிக இப்திகா மர்தாதில்லாஹ் ஃபஸௌஃப நுஃதீஹி அஜ்ரன் அஸீமா. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் ரகசிய ஆலோசனை செய்தாலோ, நீங்கள் உங்களுக்குள் கூடி பேசினாலோ, இப்படி கூடி பேசுகின்ற இந்த உங்களுடைய பேச்சுகள் ஆலோசனைகள் எல்லாம் மூன்றில் ஒன்றாக இருக்குமே ஆனால் அது உங்களுக்கு நன்மை தரும், இல்லை என்றால் அந்த பேச்சுகள் வீணான பேச்சுகள். இப்ப நம்ம சமுதாயத்தில் கூடி பேசுறது நிறைய இருக்குங்க. காலையில சுபுகு தொழுகையில நிக்கிறதுக்கு கால் வலிக்கும், ஆனா தொழுதுட்டு போய் டீ கடையில அரை மணி நேரத்திலிருந்து 3/4 வரைக்கும் அல்லது 1 மணி நேரம் வரைக்கும் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. இமாம் சாஹா குல்ஹுவல்லாஹு சூராவுக்கு மேல அல்லது வர்துஹா சூராவுக்கு மேல ஓத விட மாட்டாங்க. கேட்டா பின்னாடி எல்லாம் வயசானவங்க இருக்கிறாங்க, பலவீனமானவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஹதீஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது, ஆலிம்ஷா நீங்க எல்லாம் என்ன ஆலிம்ஷா அப்படின்னு ஆலிம்ஷாவை திட்டிபிட்டு பள்ளிவாசலை விட்டு வெளியே போனவன் டீ கடையில நின்று கால் வலிக்கு அரை மணி நேரம் 3/4 ஒரு மணி நேரம் பேசுவாங்க, அல்லது பேப்பர் கடையில் நின்று பேப்பரை திரும்பி திரும்பி வரி வரியா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி எல்லாம் மக்கள் கூட்டம் போடுவார்கள். அதே போல ராத்திரி நேரத்தில் பாத்தீங்கன்னா வாலிபர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துகிட்டு ஏதாவது ஒரு பெருமுனையை பிடிச்சிப்பாங்க, அல்லது எங்கேயாவது ஒரு வீட்டு வாசலை பிடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க என்ன பேசுறாங்களோ தெரியல. அப்ப அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த பாருங்க, நீங்கள் கூடி பேசினால் அந்த பேச்சு மூன்றில் ஒரு வகையில் இருக்க வேண்டும், அப்பதான் அது உங்களுக்கு புண்ணியம். ஒன்று என்ன, இல்லாமன் அமரபி சதகத்தின், ஏழைகளுக்கு தேவை உள்ளவர்களுக்கு நாம் எப்படி உதவலாம், தர்மம் செய்யலாம் என்பதை பற்றி ஆலோசனை செய்யுங்கள். உங்களது முஹல்லாவிலே உங்களது தெருவிலே ஏழைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை பற்றி ஆலோசனை செய்யுங்கள். அவ்மாரூஃபின், அல்லது ஒரு நல்ல காரியத்தை நல்ல செயலை மக்களுக்கு செய்ய வேண்டும், அதை எப்படி செய்யலாம் என்பதற்கு நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள். தெருக்களை சுத்தப்படுத்துவதாக இருக்கட்டும், அல்லது போக்குவரத்தை சரி செய்வதாக இருக்கட்டும், அல்லது பொதுவாக முஸ்லிம்களுக்குள்ள நல்ல விழிப்புணர்வை செய்வதாக இருக்கட்டும். இந்த எத்தனை முஸ்லிம் வாலிபர்களுக்கு தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம், புகைப்பிடிப்பது ஹராம் என்று, போதை தரக்கூடிய அந்த பாக்குகளை பயன்படுத்துவது ஹராம் என்று எத்தனை பேருக்கு தெரியும். இன்னும் எத்தனையோ இஸ்லாமிய சட்டங்கள் இருக்கின்றன, அவையெல்லாம் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றன. அப்ப அவற்றை அந்த நன்மையை மக்களுக்கு மத்தியில் பரப்புவதற்காக நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள். அவ் இஸ்லாஹின் பைனன்னா, அல்லது பிணக்குகளுடைய சண்டை சச்சரவுகளுடைய அந்த ரெண்டு கூட்டத்தாருக்கு இடையிலே சமரசத்தை சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு ஆலோசனை செய்யுங்கள். இந்த மூன்றில் ஒரு ஆலோசனை இருக்குமேயானால் அந்த ஆலோசனை நல்ல ஆலோசனை. ஆனா நம்ம பெரும்பாலும் செய்யறதை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் மன்னிக்கணும். இந்த சமுதாயத்தில் இந்த கடைசியில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், இதற்கு இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஆலோசனை செய்யுங்கள் என்று. இங்க உட்கார்ந்துக்கிட்டு ஃபித்ரா பிரசாத் பண்ணும் அவனா அவ இருக்கானே, அன்னைக்கு உன்னை பத்தி என்ன சொன்னான் தெரியுமா, இவனா இவன் இருக்கிறானே சரியான அயோக்கியம், இவனை நம்பிராத நீனு, இவன் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி வெறுப்பையும் பகையையும் ஏற்படுத்துவதற்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த மூன்று வகையில் ஒரு வகையாக நமது பேச்சு, நமது ஆலோசனை நம்முடைய சபைகள் இல்லை என்றால் அந்த சபையிலே எந்த நன்மையும் இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இது ஒரு முக்கியமான சமுதாய ஒழுக்கம். அடுத்து சகோதரர்களே, இப்ப நம்ம மேற்கூறப்பட்ட அந்த ஒரு சட்டத்தோட சேர்த்து, அதாவது இஸ்லாமிய மார்க்கம் இந்த குர்ஆனிலும் நபியின் சுன்னாவிலும் சஹாபாக்களுடைய இஜ்மாயிலும் முடிவு செய்யப்பட்ட ஒன்று. குர்ஆன் அது போன்ற ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, அதை சஹாபாக்கள் எப்படி புரிந்து அமல் செய்தார்கள். இப்ப இதை அல்லாஹு தஆலா இந்த 115வது வசனத்திலே அன்னிசாவில் மிக தெளிவாக சொல்கிறான். எப்படி பாருங்க, நல்ல அர்த்தத்தை புரிஞ்சு தெளிவா பார்க்கணும். நேர்வழி தெளிவானதற்கு பிறகு ரசூலுக்கு யார் முரண்படுகிறானோ, அல்லாஹ் இப்படி சொல்லவில்லை, குர்ஆனுக்கு யார் முரண்படுகிறானோ என்று சொல்லவில்லை. எதற்கு முரண்படுகிறான், யாருக்கு? பிரிக்க முடியாது. கேட்கப்படுகிறது ரதி அல்லாஹு அன்ஹா, நபி எப்படி இருந்தார்கள்? நபியுடைய குணம் குர்ஆனாக இருந்தது. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், யார் ரசூலுக்கு முரண்படுகிறார்களோ, நேர்வழி தெளிவானதற்கு பிறகு முடிஞ்சா அதோடு விட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடவில்லையே. மூமின்கள் சென்ற பாதை அல்லாத வேறு பாதையில் செல்கிறானோ, ரசூலுக்கு மாறு செய்கிறான், மூமின்கள் சென்ற பாதையை விட்டுவிட்டு வேறு பாதையிலே செல்கிறான். மூமின்கள் என்று அல்லாஹுவால் சான்று கொடுக்கப்பட்டவர்கள் யார்? குர்ஆனிலே மூமின்கள் என்று முத்திரை குத்தப்பட்டவர்கள் யார்? நபி தோழர்கள். அப்ப சஹாபாக்களுடைய பாதையை விட்டுவிட்டு வேறு பாதையிலே யார் செல்கிறானோ, நுவல்லிஹி மா தவல்லா, அவன் திரும்பிய திசையிலே அவனை நாம் திருப்பி விடுவோம். வனுஸ்லிஹி ஜஹன்னம், நரகத்திலே நாம் அவனை எரிய வைப்போம். அந்த நரகம் மீளும் இடங்களில் மிக கெட்ட மீளும் இடம். அப்போ அல்லாஹு தஆலா அதற்கு அடுத்து இந்த விதத்தை எச்சரிக்கை செய்த அல்லாஹு தஆலா, எது சஹாபாக்களிடம் இல்லையோ, எது சஹாபாக்களின் செயல்களில் மார்க்கத்தில் இல்லையோ, அவை அனைத்தும் பிதா. பிதாவுடைய தாரீஃப் என்ன? நமது தாபியங்களிலிருந்து இன்று வரை வந்த உலமாக்கள் அத்தனை பேரும் பிதாத் என்றாலே எது சஹாபாக்களிடம் இல்லையோ அது பிதாத் என்று சொல்வார்கள். அப்ப இந்த பிதாத்தானது ஷிர்க்கிற்கு வழிவகுக்கும். இதற்கு பிதா இணை வைத்தலுக்கு வழிவகுக்கும். அல்லாஹ் சொல்கிறான் 116வது வசனத்திலே, அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான், அது அல்லாத மற்ற பாவங்களை மன்னித்து விடுவான். யார் அல்லாஹிற்கு இணை கற்பிக்கிறாரோ அவர் தூரமான வழிகேட்டிலே செல்வார். பிறகு அல்லாஹுத்தலா இணை வைப்பவர்கள் யாரை வணங்குகிறார்கள் என்றால், பெண் சிலைகளை வணங்குகிறார்கள், பெண் பெயர்களை உடைய சிலைகளை வணங்குகிறார்கள். அந்த சிலைகளை வணங்குவது கொண்டு அவர்கள் ஷைத்தானை பூஜிக்கிறார்கள். யாரே? ஷைத்தானை தான் அவர்கள் பூஜிக்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் அந்த ஷைத்தானை சபித்திருக்கிறான். இந்த ஷைத்தானுக்கு வேலை என்ன? தீமையை தூண்டுவது, மானக்கேடான அசிங்கமான செயலை ஏவுவது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஃபித்ராவிற்கு மாற்றமாக மக்களை நடக்க தூண்டுவது, இதுதான் ஷைத்தானுடைய வேலை. அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஷைத்தான் இருக்கிறானே, அல்லாஹ்விடத்திலே சொன்னான், இறைவா உன்னுடைய அடியார்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையினரை நான் எடுத்துக்கொள்வேன், வலவுதில்லன்னகும் அவர்களை வழி எடுப்பேன், அவர்களுக்கு தீய ஆசைகளை உண்டாக்குவேன், அவர்களுக்கு கற்பனைகளை போடுவேன், அவர்களுக்கு நான் ஏவுவேன், கால்நடைகளின் காதுகளை வெட்டுவார்கள், அவர்களுக்கு மேலும் நான் ஏவுவேன், அல்லாஹ்வின் படைப்பை அவர்கள் மாற்றுவார்கள். அல்லாஹு தஆலா எப்படி ஒரு அழகிய பித்ரா நேரிய அந்த உருவத்திலே படைத்திருக்கிறானோ அதை அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். உமை எத்தகைய ஷைத்தான வலியா ஃபகத் வலியம் மின் தூனில்லா ஃபகத் ஹஸ்ர ஹுஸ்ரான முபீனா, யார் அல்லாஹுவை விட்டுவிட்டு ஷைத்தானை தனக்கு நண்பனாக எடுத்துக்கொள்கிறானோ அவன் பகிரங்கமான மிக தெளிவான வழிகேட்டிலே சென்று விட்டான். ஷைத்தான் மக்களுக்கு வாக்குகளை சொல்வான், ஆனால் பொய்யான வாக்குகளாக இருக்கும். ஷைத்தான் மக்களுக்கு ஏமாற்றத்தை தான் தருகிறான். யார் ஷைத்தானை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் இறுதியாக தங்குமிடம் நரகமாக இருக்கும், அதிலிருந்து அவர்கள் தப்பிக்க முடியாது. ஹயர். அப்ப இந்த வசனங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிக்கொண்டு வரும் பொழுது, பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த விஷயத்தின் பக்கமும் அல்லாஹ் திரும்புகிறான். இப்ப தெளிவான நேர்வழி உங்களுக்கு முன்னால் வந்திருக்கிறது, அதுபோன்று வழிகேடும் உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டு விட்டது. யூத மதத்தில் என்ன குறை இருக்கிறது, கிறிஸ்துவத்தில் என்ன குறை இருக்கிறது, சிலை வழிபாட்டில் என்ன குறை இருக்கிறது என்பதையெல்லாம் அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி சொல்லும் பொழுது எதிலே நேர்வழி இருக்கிறது என்றால், வமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸினுன் வத்தபஅ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா வத்தகத அல்லாஹ் இப்ராஹிம கலீலா. யார் மார்க்கத்தால் அழகியவர், நேர்வழி பெற்றவர் என்றால், யார் தன் முகத்தை முழுமையாக அல்லாஹ்விற்கு பணிய வைத்து விடுகிறாரோ, ஒவ்வொரு முஹ்ஸினும் அவரோ நன்மை செய்பவராக, அவரோ ஏகத்துவத்திலே பரிசுத்தமானவராக இருக்க. ரெண்டு அர்த்தங்கள் முஹ்ஸின் என்றால், ஒன்னு அமல்கள் செய்வது, வெறும் அமல் செய்யாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தா ஒன்னுக்கு பிரயோஜனமாக. ரொம்ப பேர் என்ன சொல்கிறார்கள், களிமா சொல்லிட்டா முடிஞ்சு போச்சுங்க, அவர் சொர்க்கவாசிங்கன்னு சொல்லி. கண்ணியத்துக்குரியவர்களே, களிமா அமல் இல்லாமல் பயன் தராது, களிமா அமல் இல்லாமல் பயன் தராது. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அவரோ முவஹ்ஹிதாக அமல் செய்பவராக இருக்க வேண்டும், மேலும் இப்ராஹிமுடைய மில்லத்தை பேண வேண்டும். மத்தத அமில்லத இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை, தௌஹீத், சிறுக்கு கலக்காத தௌஹீத், முஷிருக்குகளை விட்டு நீங்கிய தௌஹீத், ஹனீஃபன், இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுதியுடையவராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவர்தான் மார்க்கத்தால் மிக அழகுடையவர், அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது உற்ற நண்பனாக ஆக்கிக் கொண்டிருக்கிறான். அடுத்த சகோதரர்களே, அல்லாஹு தாலா திரும்ப பெண்கள் விஷயத்திலே நமக்கு எச்சரிக்கை ஒன்றை செய்கிறான். அதாவது என்ன, ஆரம்ப காலத்திலே தனது சகோதரர்கள் அல்லது உறவினர்களிலே யாராவது இறந்து விட்டிருந்தால், அவர்களுடைய பிள்ளைகளை எடுத்து வளர்க்கும் பொழுது அதிலே அந்த யத்தீம்களிலே பெண் குழந்தைகள் இருந்தால், அரபுகள் என்ன செய்வார்கள், அந்த பெண் குழந்தை வளர்ந்து வரும் பொழுது அந்த பெண் குழந்தைக்கு செல்வம் இருக்குமேயானால், இந்த குழந்தையை நம்ம கட்டி கொடுத்துட்டா, திருமணம் முடிச்சு கொடுத்துட்டா, இந்த குழந்தைய தனது செல்வத்தோடு சென்று விடுமே என்பதற்காக அந்த குழந்தையை திருமணம் முடித்துக் கொடுக்க மறுப்பார்கள், தனது கட்டுப்பாட்டிலேயே வைத்திருப்பார்கள். சில நேரங்களில் அதாவது இவர்களுக்கு அந்த பெண் ஹலாலாக இருந்தால் இவர்களை திருமணம் முடித்துக் கொள்வதிலே மார்க்கத்திலே தடை இல்லை, ஆனால் அந்த பெண் அழகு குறைவானவராக இருக்க அவளை மனமுடிக்கவும் விரும்பாமல், பிறருக்கு மனம் முடித்துக் கொடுத்தால் செல்வம் சென்று விடுமே என்ற பயத்தில் அவளுக்கு மனம் முடித்துக் கொடுக்காமல் உரிய வயது வந்ததற்கு பிறகு அவளை தடுத்து வைத்து அநியாயம் செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான், அப்படி செய்யாதீர்கள். நீங்கள் அந்த பெண்களை விரும்பினால் மனம் முடித்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட மகரை கொடுங்கள், இல்லை என்றால் அந்த பெண்களை மனம் முடித்து அவர்களுடைய சுய உரிமையிலே விட்டுவிடுங்கள். அதுபோன்று குழந்தைகளிலே பலவீனமானவர்கள் உங்களது கட்டுப்பாட்டிலே இருந்தால் அவர்களிடத்திலே நீதமாக இருங்கள், எத்தீம்கள் விஷயத்திலே நீதமாக இருங்கள். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இப்ப அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கு ஒரு விடுதலைக்கு உண்டான ஒரு வழியை சொல்கிறான். அதைத்தான் இந்த ஷரியா சட்டத்திலே சுன்னா என்று நாம் அறிகிறோம். இப்ப ஒரு பெண் தனது கணவன் மூலமாக எப்போதும் ஏதாவது தொந்தரவை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார். கணவனுடைய குணத்தினாலோ அல்லது கணவனுடைய செயல்களினாலோ அல்லது கணவனுக்கு தன்னை பிடிக்கல, ஒரு புறக்கணிப்பை பார்க்கிறாள், அல்லது ஏதாவது ஒரு முரண்பாடு, அந்த மாதிரி கணவன் புறத்திலிருந்து ஒரு திருமண வாழ்க்கையிலே தன்னோடு சரியான ஈடுபாட்டை அந்த பெண் காணவில்லை என்றால் என்ன செய்யறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபலா ஜுனாஹ அலைஹிமா அன் யுஸ்லிஹா பைனஹுமா ஸுல்ஹா, இரண்டு பேரும் பேசி தங்களுக்கு மத்தியிலே ஒரு சுமூகமான ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வது, அந்த ஒப்பந்தத்தின்படி அவர்கள் தங்களை பேணிக் கொள்வது, வஸ்ஸுலுல் கைர், ஒப்பந்தம் செய்து சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வது, இதுதான் நல்லது. வஹுஹதரத்துல் அன்ஃபுஸு ஷுஹ், மனிதன் பெரும்பாலும் கஞ்சத்தனத்திற்கு தான் அடிமையாக இருக்கிறான். எனவே கஞ்சத்தனத்தை விட்டுவிட்டு, கருமித்தனத்தை விட்டுவிட்டு, தாராள மனதோடு நீங்கள் உங்களுக்குள் ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் பிறருக்கு நன்மை செய்பவர்களாக இருந்து அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் உங்கள் செயலை அல்லாஹ் ஆழ்ந்து அறிகிறான். உங்களின் செயல்களுக்கு ஏற்ப அல்லாஹ் உங்களை நடத்துவான். சரி, இந்த சட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறும்போது இன்னொரு சட்டத்தையும் சேர்த்து சொல்கிறான், அதையும் சேர்த்து புரிஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்ல இந்த ஆயத்து விளங்கும்.
وَلَن تَسْتَطِيعُوا أَن تَعْدِلُوا بَيْنَ النِّسَاءِ وَلَوْ حَرَصْتُمْ.
இப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அது பலதான மனத்தின் மீது அமைக்கப்பட்ட ஒரு மார்க்கம். திருமணம் என்று ஆரம்பிக்கும் போதே அல்லாஹு தாலா இரண்டை முடியுங்கள், மூன்றை முடியுங்கள், நான்கை முடியுங்கள், முடியவில்லை என்றால் ஒன்றை முடியுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். ஏன் தரிசிக்கிறீங்க? கடைசியில என்ன குறை சொல்றது? சட்டத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். குர்ஆனுடைய ஆயத்து அல்லாஹு ஸல்லி அலா முஹம்மத். இப்ப சில நேரங்கள்ல பலதார மனத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நீதமாக நடக்க வேண்டும். எதிலே நீதமாக நடக்க வேண்டும்? இரவு தங்குவதிலே நீதமாக நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நீதத்தை இறுதி வரை பேணினார்கள். அவர்களுடைய உடல் சுகம் குறைந்த போது, உடல் நோய்வாய்ப்பட்ட போது கூட அவர்கள் சுமந்து செல்லப்பட்டார்கள் ஒவ்வொரு மனைவியின் வீட்டிற்கு, அந்த மனைவிகளுக்கு உண்டான இரவு நேரத்திலேயும். அப்ப அந்த மாதிரி நீதத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேணினார்கள். அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள், அல்லாஹும்மா ஹாதா அத்லி ஃபீமா அம்லி, யா அல்லாஹ் இது எனது நீதம், நான் எதில் சக்தி உள்ளவனாக இருக்கிறேனோ, லா துஆஹிதுனி ஃபீமா லா அம்லி, எனக்கு எதில் சக்தி இல்லையோ அதில் நீ என்னை பிடிக்காதே. இப்ப இந்த வசனத்துல, அதாவது 129வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, நீங்கள் பல திருமணங்களை செய்திருந்தால், பல மனைவிகளை முடித்திருந்தால், நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் நீதமாக நடக்கவே முடியாது, நீங்கள் பேராசை கொண்டாலும் தவிர. இந்த வசனத்தை வெளிரங்கத்திலிருந்து எடுத்துக்கிட்டு அல்லாவே சொல்லிட்டா நீதமா நடக்க முடியாது, அதனால திருமணம் பலதார மனமே கூடாதுன்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. அது தவறான போதனை. எதிலே நீதமாக நடக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான்? கல்வுடைய முகப்பத்தை, அன்பை கொடுப்பதிலே நீங்கள் நீதமாக நடக்க முடியாது. ஏன்? அன்பு என்பது எதற்கு பலனாக, எதற்கு பிரதிபலனாக, எதற்கு எதிராக வரக்கூடியது? ஒருவருடைய செயலுக்கு பிரதிபலனாக. யாருடைய குணம் நற்குணமாக இருக்குமோ அவரிடத்திலே அன்பு அதிகமாக இருக்கும். யார் உங்களுக்கு தோழமையோடு, நட்போடு, அந்த பரிவோடு, பாசத்தோடு, பணிவிடையோடு இருப்பார்களோ அவர்கள் மீது நட்பு அதிகமாகும். யார் உங்கள் மீது பாசத்தை அதிகம் காட்டுவார்களோ அவர்கள் மீது நீங்கள் பாசத்தை அதிகம் காட்டுவீர்கள். யார் உங்கள் மீது உள்ள பாசத்தை அதிகம் வெளிப்படுத்துவார்களோ அவர்கள் மீது நீங்கள் பாசத்தை வெளிப்படுத்துவீர்கள். இது அல்லாஹு தஆலா அமைத்த இயற்கையான ஒன்று. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த அன்பிலே நீங்கள் நீதமாக இருக்க முடியாது. ஏன்? மனிதனுடைய இயற்கை மாறுபட்ட அடிப்படையிலே அமைந்திருக்கிறது. அப்படி பாருங்க, அல்லாஹு தஆலா எவ்வளவு நீதவான். அந்த அன்புக்காக வேண்டி ஒருத்தர் மூலமாக அன்பு அதிகமாக கிடைக்குது, இன்னொருத்தர் மூலமா அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல என்பதற்காக வேண்டி உங்கள் மீது அன்பு காட்டக்கூடிய அந்த மனைவியின் பக்கமே முற்றிலும் சாய்ந்து விடாதீர்கள். அப்படி சாய்ந்து விட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி சில மனைவிகள் இருப்பார்கள், கிராமவாசி. எப்படி அவங்களுக்கு தனது அன்பை எப்படி வெளிக்காட்ட வேண்டும் என்று தெரியாது. இருக்கலாம் உள்ளத்திலே, ஆனால் அதனுடைய பாணிகள் அவர்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட பெண்களை, தொங்க விடப்பட்ட அந்தரத்திலே தொங்க விடப்பட்ட பெண்களை போன்று நீங்கள் விட்டு விடாதீர்கள். எவ்வளவு நீதத்தை அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் சீர்திருத்தம் செய்யுங்கள், தக்குவாவோடு இருங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், உங்கள் மீது கருணை காட்டுவான். சரிங்க, இப்ப பிரச்சனை வந்துருச்சு. இரண்டு பேருக்கும் இடையில சமாதானம் ஏற்படவில்லை என்றால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சுமூகமாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் புரிந்து கொண்டாலும் கவலைப்படாதீர்கள். ஒவ்வொருவரையும் அல்லாஹு தஆலா தனது கருணையால் ஒருவரிடமிருந்து மற்றவரை தேவையற்றவனாக ஆக்குவான். அப்ப அதனால இந்த ஒரு திருமணம் நடந்துருச்சுன்னு சொன்னா இவர் தான், இவர் தான், இவர் இல்லனா வழி இல்ல, இவர் இல்லனா வழி இல்ல என்ற நிர்பந்தத்தை அல்லாஹ் ஆக்கவில்லை. ஷரியத்தை பேணுவதோடு வாழ்க்கை தொடருமையானால் அல்ஹம்துலில்லாஹ், அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. ஷரியத்தை பேண முடியவில்லை ஒருவரால், அந்த சஹாபி பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து என்ன சொல்கிறார்கள்? யா ரசூலல்லாஹ், நான் இறை நிராகரிப்பை பயப்படுகிறேன், கணவனுக்கு பணிவிடை செய்யாமல் நான் இறை நிராகரிப்புக்கு ஆகிவிடுவேனோ என்று பயப்படுகிறேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொள்வதற்குண்டான வழியை சொல்கிறார்கள். ஆகவே இந்த ஒரு சுமூகமான சமூக வழிகாட்டுதலையும், குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிணக்குகளுக்கு என்ன தீர்வு என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். பிணக்குகள் வராமல் இருப்பதற்குள்ள வழியையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்து சகோதரர்களே, தக்குவாவை பற்றி அல்லாஹு தஆலா மிக அழுத்தமான ஒரு வசனத்தை இங்கே சொல்கிறான். ஏனென்றால்
சமூக வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையிலே சமூகம் சமுதாயம் சீர்பெற வேண்டும் என்றால், சமுதாயத்திலே நன்மைகள் பெருகி தீமைகள் குறைய வேண்டும் என்றால் தக்குவா ஒன்றுதான் சகோதரர்கள். தக்குவா இல்லாமல் முடியவே முடியாது. கணவனிடத்தில் தக்குவா தேவை, மனைவியிடத்திலே தக்குவா தேவை, பிள்ளைகளிடத்திலே தக்குவா தேவை, பெற்றோரிடத்திலே தக்குவா தேவை, பார்ட்னர்கள் வியாபாரிகளிடத்திலே தக்குவா தேவை, அதிகாரிகளிடத்திலே தக்குவா தேவை, எல்லாரிடத்திலும் தக்குவா தேவை. தக்குவா இல்லை என்றால் சமுதாயம் சீர்பெறாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், மூமின்களே, உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு நாம் இட்ட கட்டளை என்ன தெரியுமா? வலக்கத் வஸ்ஸைன அல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வஇய்யாக்கும். 131வது வசனத்திலே சொல்கிறான், மூமின்களே, உங்களுக்கு முன்னால் சென்ற வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் உங்களுக்கும் நாம் இட்ட கட்டளை என்ன? அனித்தகுல்லா, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ஆகவேதான் அல்லாஹுடைய தூதர் சல்லாயத்திலும் வாழ்நாள் அவங்க கொடுத்த அத்தனை குத்துபா ஜுமாவுடைய பிரசங்கங்களிலும் சரி, ஏனைய சந்தர்ப்பங்களிலே அவர்கள் கொடுத்த பிரசங்கங்களிலும் சரி, பிரசங்கத்தை ஆரம்பிப்பதே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்றுதான். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹுவை பயப்படவில்லை என்றால் அல்லாஹுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. வானம் பூமியில் உள்ள எல்லாம் அல்லாஹுவிற்கு சொந்தமானது. அல்லாஹ் உங்களுடைய தேவையற்றவனாக எப்போதும் புகழுக்குரியவனாக இருக்கிறான். நீங்கள் அவனை பயப்படவில்லை என்றால் என்ன, உங்களை போக்கி வேறு ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். நேற்று ஓதப்பட்ட அதுக்கு முன்னாடி ஓதப்பட்ட சூரா மாயிதாவில் கூட அல்லாஹு தஆலா 54 பிறகுள்ள வசனங்கள் வரை இதை தெளிவாக சொல்கிறான். நீங்க தக்வாவா இபாதத்தா தீனோட இல்லைன்னு சொன்னா உங்களை போக்கி அல்லாஹ் இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அவர்கள் தீனை பின்பற்றுவார்கள், அவர்கள் அல்லாஹுவை பயப்படுவார்கள், மக்களை பயப்பட மாட்டார்கள், அவர்கள் அல்லாஹுவை நேசிப்பார்கள், அல்லாஹும் அவர்களை நேசிப்பான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் எப்போதும் நாம் பயந்தவர்களாக இருக்க வேண்டும். யா அல்லாஹ், உன்னுடைய தீனை பின்பற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடு. அடுத்து சகோதரர்களே, சமுதாய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு அடிப்படையை அல்லாஹு தஆலா சொல்கிறான். எப்படி தக்வா இறையற்றம் சமுதாய வாழ்க்கையின் சீர்திருத்தத்துக்கு ஒரு ஆழமான ஒரு உறுதியான அடித்தளமாக அமைகிறதோ அப்படித்தான் சமுதாயத்திலே நீதம் பேணப்பட வேண்டும். நீதம், ஜஸ்டிஸ், அதில் இன்சாஃப். அந்த நீதம் இல்லை என்றால் குழப்பம் வந்துவிடும், சண்டை சச்சரவுகள் பிணக்குகள் வந்துவிடும். அல்லாஹு தஆலா நீதத்தில் ரொம்ப ரொம்ப உறுதியானவன், ரொம்ப ரொம்ப உறுதியானவன். அநியாயம் செய்வது அல்லாஹ்விற்கு பொறுக்காது. அநியாயம் இழைக்கப்பட்டவன் காஃபிராக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு உதவி செய்வான். அநீதி இழைத்தவன் முஸ்லீமாக இருந்து அநியாயம் இழைக்கப்பட்டவன் காஃபிராக இருந்தாலும் அல்லாஹ் அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு சாதகமாகத்தான் உதவி செய்வான். முஆதை ரழியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பும்போது என்ன சொன்னார்கள்? இத்தகி தாவத்தல் மதுலூம். முஆதே, அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனையை, துஆவை பயந்து கொள். உனக்கு எதிராக அவன் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வுடைய நீதத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் கொம்புள்ள ஆட்டையும் கொம்பில்லாத ஆட்டையும் எழுப்புவான். அந்த கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆட்டை முட்டி காயப்படுத்தி இருக்குமேனால் அந்த கொம்பில்லாத ஆட்டிற்கு கொம்பை கொடுத்து முட்டிய ஆட்டை அல்லாஹ் முட்டச் சொல்லுவான். அந்த அளவிற்கு தனது நீதத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்துவான். அப்ப நீதத்தை பற்றி ஏராளமான வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான். இந்த அத்தியாயத்திலும் சரி, அதற்கு அடுத்து வரக்கூடிய சூரா மாயிதாவிலும் சரி, நீதம் 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 என்பது மிக அழுத்தமாக சொல்லப்படக்கூடிய ஒரு சமுதாய ஒழுக்கம். அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களே, நீதமாக இருங்கள். சாதாரணமான வார்த்தையில் அல்லாஹ் சொல்ல, மூமின்களே, நீதத்துக்கு நீங்கள் போராடக்கூடியவர்களாக, நீதத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடியவர்களாக, நீதத்தையே எப்போதும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக, நீதத்திற்கு உறுதி செய்பவர்களாக நீங்கள் இருங்கள். கௌவாமீன மில் குஸ், காயிம் என்பதிலிருந்து கௌவாம், அதாவது அவ்வளவுதான், நீதம் தான், அதுக்கு மீறி ஒண்ணுமே கிடையாது. ஷுஹதா அலில்லா, நீங்கள் நீதம் யாருக்காக? அல்லாவிற்கு சாட்சி சொன்னவர்களாக, மக்களுக்கு அல்ல, அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், ரப்பு விசாரிப்பான். ஷுஹதா அலில்லா, சரி, நீதமாக நீங்கள் நடக்கும் போது உங்களுக்கு அந்த நீதம் எதிராக இருந்தாலும் சரி, அவில்வாலிதை உங்கள் பெற்றோருக்கு எதிராக இருந்தாலும் சரி, உங்கள் நெருக்கமான உறவுகளுக்கு எதிராக இருந்தாலும் சரி, நீங்கள்
நீதத்துக்குத்தான் துணை நிற்க வேண்டும். ஈயக்குன்னியன் அவுலாபிகிமா, நீங்கள் யாருக்கு தீர்ப்பு அளிக்கிறீர்களோ, அப்ப தீர்ப்பு அளிக்கும் போது ஒன்று அந்த தீர்ப்பு ஒருத்தருக்கு சாதகமாக இருக்கும், இன்னொருவருக்கு பாதகமாக இருக்கும். அப்போ பாதகமாக யாருக்கு அந்த தீர்ப்பு அமைகிறதோ, அவர் செல்வந்தராக இருந்தாலும் ஆஹா பெரிய தர்மகத்தாவாச்சு, பள்ளிவாசலுக்கு அவ்வளவு டொனேஷன் கொடுத்திருக்கிறாரு, இவர் வீட்டு பிரச்சனை நம்ம எப்படி அப்படி தீர்ப்பு சொல்றது, ஐயோ அப்படிப்பட்ட ஆளாச்சு, இவர் இப்படிப்பட்ட ஆளாச்சு, பணத்தை வைத்து நீங்கள் இடை போடாதீர்கள். அந்த பாதிக்கப்பட்டவர் செல்வந்தராக இருந்தாலும் சரி, அல்லது ஏழை இவர் அப்பாவி பக்கீராச்சே, நம்ம இவர் இப்ப நியாயமா தீர்ப்பு சொன்னா இவருக்கு நஷ்டமாகி போயிடுமே, இவருக்கு பாதிப்பாகி போயிடுமே, அதனால இவருக்கு பாதிப்பு வராம தீர்ப்பு சொல்லுவோம் என்று ஏழை பணக்காரன் என்று நீங்கள் பாதிக்காதீர்கள். எது நேர்மையோ அதை நீங்கள் சொல்லுங்கள். ஏன் ஏழையாக இருந்தாலும் சரி செல்வந்தராக இருந்தாலும் சரி, இருவருக்கும் அல்லாஹ் போதுமானவன், இருவருக்கும் சொந்தக்காரன் நெருக்கமானவன் அல்லாஹ்தான், அவன் பார்த்துக் கொள்வான் என்ன செய்ய வேண்டுமோ, நீங்களோ நீதமாக மட்டுமே நடங்கள். நீங்கள் நீதம் செலுத்தும் விஷயத்திலே மனஇச்சையை பின்பற்றி விடாதீர்கள், எது நீதமோ அதன்படியே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அப்படி எல்லாம் அன்பு அவர்களுக்கு இந்த மாதிரி வசனங்கள் அவர்களது வாழ்க்கையை அப்படியே மாற்றியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பாடத்தை படித்த உமர் அவர்கள், அவர்களுடைய கிலாபத் நீதத்திற்கு ஒரு பேர் உதாரணமாக போற்றப்படுகிறது இன்று வரை. அவர்களுடைய ஆட்சி காலத்திலே எகிப்திலே நடந்த ஒரு சம்பவம், அம்ருபுன் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் எகிப்தினுடைய கவர்னராக இருக்கிறார், எகிப்துடைய கவர்னராக அம்ருபுன் ஆஸ் இருக்கிறார், அவருடைய மகனார்களிலே ஒருவர் அப்துல்லா இப்னு அம்ருபுன் ஆஸ்ல வேற ஒரு மகனார், அங்கே ஒருவரை அடித்து விடுகிறார், அறைந்து விடுகிறார். அது நேரம் அவர் வந்துட்டாருங்க மதீனாவுக்கு பயணம் செஞ்சு, பயணம் செஞ்சு உமரே நடந்தது இப்படி, அறையப்பட்டேன் நான் உமது கவர்னருடைய மகன் காரணமாக. அவ்வளவுதான், பதிலே கிடையாது. உடனே உமர் அது என்ன ஒரு தபால எழுதி கொடுத்து விடுறாங்க, நீங்களும் உங்க மகனும் உடனே புறப்பட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அம்ருபுன் ஆஸ் ரலியல்லாஹு இந்த தபாலை பார்த்த உடனே, இத்தனைக்கும் வயது முதிர்ந்த நிலையில இருக்கிறார்கள், தபால பார்த்தவனே புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ வில்லங்கமாயி போச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வர்றாங்க. சபையிலே நிற்க வைத்து உமர் அவர்கள் கேட்கிறார்கள், அமருபுன் ஆசிரிய மகனாரை இவரை நீ அறிவீரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா மாத்தி, தெரியும் என்ன செஞ்சாய், இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இவரை நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உமர் அது எல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். இதற்கு பதில் பாருங்கள் என்ன சொல்கிறார்கள், முதலிலே அம்ரையாடி யாரு தனது கவர்னர் தானே, எவ்வளவு பெரிய தாகியத்தில் ஆரம்பம், அரபுல ஜாகிலியாவின் காலத்திலேயே தலைவராக மதிக்கப்பட்டவர், முதல்ல உனத்தாடி, உனது குழந்தையை உனது பிள்ளையை நீ ஒழுங்காக தருமையத்து செய்திருந்தால் நீ தலைவன் என்ற காரணத்தால் உனது பிள்ளை தலைகணம் உள்ளவனாக வந்திருப்பானா, நீ தருமையத்து கொடுக்கல, அதனால தண்டனை உனக்கு முதல்ல சொல்லி. அப்ப இந்த நீதத்தை கண்ணியத்திற்குரியவர்களே உலகம் இன்று போற்றுகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம், அல்லாஹுடைய அச்சத்தால் அவர்கள் கடைபிடித்த அந்த நீதம். இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இதெல்லாம் ஒரு எது கூட தாளிக்கிறது கழுதுக்கு தருவா, அதுக்கு கூட காணா போச்சு. எங்க பார்த்தாலும் சரி, மஸ்ஜிதுகளிலே பார்த்தால் கட்ட பஞ்சாயத்து, சங்கங்களிலே பார்த்தால் கட்ட பஞ்சாயத்து, எந்த ஜமாத்துக்கு போனாலும் கட்ட பஞ்சாயத்து தான் நடக்குதே தவிர, விசாரித்து குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே நீதமான ஒழுக்கமான ஒரு கண்ணியமான முடிவு ஷரியத்தை பேணக்கூடிய ஆளின்களின் முன்னிலையிலே அவர்களின் சட்ட ஆலோசனைகளின் அடிப்படையிலே நடக்கிறது என்றால் இல்லை. ஏழைகள் துன்புறுத்தப்படுகிறார்கள், ஏழைகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஆகவே அல்லாஹு தாலாவுடைய அருளை இந்த சமுதாயம் இழப்பதற்குரிய காரணங்களிலே ஒன்று இந்த சமுதாயத்திலே அநீதம் மிகைப்பது. அல்லாஹ் பாதுகாப்பானாக, நீதம் காட்டப்படாத ஒரு சமுதாயத்திலே அல்லாஹுடைய அருளை பார்க்க முடியாது. அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் சில ஒழுக்கங்களை சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வசனத்தை பேணி பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு மாற்றமாக ஒரு சபை இருக்குமே ஆனால் அந்த சபையிலே உங்களது உறவுகள் நண்பர்கள் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த சபையிலே உட்காராதீர்கள், அப்படி உட்கார்ந்தால் அந்த குற்றத்தில் நீங்களும் ஆளாகுவீர்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய வசனம் பரிஹசிக்கப்பட்டால் நீங்கள் அந்த இடத்திலே உட்காராதீர்கள், அப்படி உட்கார்ந்தால் நீங்களும் அவர்களில் ஒருவராகவே கணிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சில எச்சரிக்கைகளை செய்துவிட்டு ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும், தடுமாற்றம் இருக்கக்கூடாது. சில பேர் ஈமான் கொள்வாங்க, அப்புறம் சந்தேகப்படுவாங்க, நிராகரிப்பாங்க, அப்புறம் ஈமான் கொள்வாங்க. இப்படி யார் தடுமாறிக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை கொடுக்க மாட்டான், மேலும் மேலும் அவர்களுக்கு சந்தேக நோய்களை அல்லாஹ் அதிகப்படுத்தி விடுவான். எனவே ஈமானிலே தடுமாறாமல் உறுதியாக இருங்கள் என்பதை அல்லாஹ் கூறிவிட்டு, இந்த சமுதாயத்திலே சில செல்கள் இருக்கிறார்கள், சில வைரஸ்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் அல்லாஹ் சொல்கிறான். யார் அவர்கள்? முனாஃபிக்குகள். இந்த முனாஃபிக்குகளால் எல்லா நபிமார்களும் துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள், நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட. அல்லாஹ் இந்த முனாஃபிக்குகளுக்கு எச்சரிக்கை செய்கிறான். இரண்டு முகமுடையவர்கள் நமக்கு முன்னாடி வரும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, மற்றவங்களிடத்தில் போகும் பொழுது ஒரு மாதிரி இருப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இந்த முனாஃபிக்குகளுக்கு தண்டனை இருக்கிறது. சாதாரண காஃபிருக்கு, முஷ்ரிக்குக்கு, யஹூதிக்கு கொடுக்கிறத விட மோசமான தண்டனை. இன் அல்லாஹ் ஜமீஉல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபீ ஜஹன்னம ஜமீஆ. அல்லாஹ் முனாஃபிக்குகளை காஃபிர்களோடு தான் நரகத்திலே ஒன்று சேர்த்து விடுவான். அந்த நரகத்திலே இந்த முனாஃபிக்குகள் இன்னல் முனாஃபிகீன ஃபீ தர்கில் அஸ்ஃலி மினன்னார். நரகத்தின் அடித்தளத்திலே எங்க நெருப்பு ஆரம்பிக்குதோ அங்கே வெந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நபியை நீங்கள் எந்த ஒரு உதவியாளரையும் காண முடியாது. அப்ப இந்த முனாஃபிக்குகள் யாரு, எப்படி அடையாளம் காண்றது? அப்ப ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். சில நிஃபாக்குடைய நயவஞ்சகத்தினுடைய அடையாளங்கள் இருக்கும். அப்ப நயவஞ்சகம் இரண்டு விதமா இருக்கு. ஒன்று கொள்கையிலே இருப்பது, கல்விலே இருப்பது, இது குஃப்ரிலே ஏற்படுத்திவிடும், நிரந்தர நரகத்திலே ஏற்படுத்திவிடும். இரண்டாவது நயவஞ்சகம் செயலிலே இருப்பது, உள்ளத்தில ஈமான் இருக்கும் ஆனா முனாஃபிக்குகளுடைய செயலை செய்து விடுவார். அப்ப இது ரொம்ப டேஞ்சரானது, அபயகரமானது. செயலில் இருக்கக்கூடிய இந்த நிஃபாக்கை அவர் தூரமாக்கி அதிலிருந்து தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாமல் அந்த நிஃபாக்குடைய செயலையே தொடர்ந்து செய்வாரேயானால் உள்ளத்திலும் கல்விலும் நிஃபாக்கு வந்து விடுவதற்கு நெருக்கமாகிவிடும். லேட்டரா கொண்டு போய் அதுல விட்டுடும். அந்த செயலில் உள்ள நயவஞ்சக தன்மையை அவர் சீர்திருத்தாம அதை அப்படியே தொடருவாரேயானால் கொஞ்சம் கொஞ்சமா அது உள்ளத்திலையும் ஏற ஆரம்பிச்சிடும். இப்ப புரிஞ்சிருச்சா? இப்ப பாருங்க, இப்ப உள்ளத்தில உள்ள நிஃபாக் நயவஞ்சகத்தனம் என்ன? அல்லாஹ் மேல கோபம், ரசூலுல்லாஹ் மேல கோபம், முஸ்லிம்கள் மேல கோபத்தை வைக்கிறது, மார்க்கத்தை பிடிக்காம இருக்கிறது, மார்க்கத்துடைய சட்டத்தை திருக்கிறது, இதெல்லாம் உள்ளத்தில உள்ள நயவஞ்சகத்தனம். இது இருந்துச்சுன்னா அவர் நிரந்தர காஃபிர், நிரந்தரமா நரகத்துக்கு போயிடுவார், அல்லாஹ் பாதுகாக்கும். செயல்ல உள்ள நிஃபாக் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்திற்கு ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், சஹி முஸ்லிமுடைய அறிவிப்பிலே, முனாஃபிக்குடைய அடையாளங்கள் நான்கு. அவர் பேசினால் பொய் பேசுவார், பேசினால் பொய் பேசுவார், வாக்கு கொடுத்தால் அந்த வாக்குக்கு மாற்றம் செய்வார், அமானிதங்கள் நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அதில் மோசடி செய்வார். யாரிடத்திலேயாவது ஏதாவது வாதம் தர்க்கமோ பிரச்சனையோ ஏற்பட்டு விட்டால் அதிலே நியாயத்தை மீறி அநியாயமாக நடந்து கொள்வார். இப்படிப்பட்டவரும் ஒரு முனாஃபிக் தான். அவர் தொழுது நோன்பு வைத்து தன்னை மூமினாக எண்ணினாலும் சரியே. அப்ப இது எந்த வகையான நிஃபாக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? செயலில் உள்ள நிஃபாக், இது செயல்பாட்டிலே உள்ள நிஃபாக். இந்த நிஃபாக்கிலிருந்து அவர் தன்னை விடுவித்துக் கொள்ளவில்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளத்திலும் நிஃபாக்கு ஏறி விடுவதற்கு அங்கே ஆபத்து இருக்கிறது. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல முனாஃபிக்குகளுடைய சில அடையாளங்களை சொல்றான், அதை நம்ம குறிப்பா பார்ப்போம். முனாஃபிக்குகள் எப்படின்னா, முஸ்லிம்களுக்கு நன்மை வர்றதை விரும்பவே மாட்டாங்க. முஸ்லிம்களை எப்போதும் குறை சொல்லுவாங்க, காஃபிர்களை எப்போதும் உயர்வா பேசிக்கிட்டே இருப்பாங்க. முஸ்லிம்களை அவர்கள் பிரியப்பட மாட்டார்கள், காஃபிர்களை பிரியப்படுவார்கள். இன்னொரு உதாரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தொழுகைக்கு வரும்போது ரொம்ப சோம்பேறித்தனமா வருவாங்க. என்னமோ ஒரு 10 கிலோ சாமான, 20 கிலோ சாமான தூக்கிட்டு வர மாதிரி அந்த மாதிரி சோம்பேறித்தனமா வருவார்கள். அதுவும் மக்களுக்கு காட்டுவதற்குத்தான் வருவார்கள். அல்லாஹுடைய நினைவு அவர்களது உள்ளத்திலே மிக குறைவாகவே தவிர இருக்காது. அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் அதிகம் இருக்க மாட்டார்கள். எப்போதும் தடுமாற்றத்திலே இருப்பார்கள். இந்த பக்கம் சேர்றதா அந்த பக்கம் சேர்றதான்னு சொல்லி அவர்கள் தடுமாற்றத்திலேயே இருப்பார்கள்.
அப்ப இந்த மாதிரியான நயவஞ்சகம் இருக்கிறது. இது ஒரு மோசமான நயவஞ்சகம். அல்லாஹு தஆலா நம்மை இந்த நயவஞ்சக தன்மையிலிருந்து பாதுகாப்பானாக. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு கடுமையா நயவஞ்சகர்களை அல்லாஹ் பேசிவிட்டு யார் திருந்த நினைக்கிறார்களோ, யார் நயவஞ்சக தன்மையிலிருந்து தௌபா செய்ய நினைக்கிறார்களோ, இல்லல்லதீன தாபு வ அஸ்லஹு வ அஸ்தமு பில்லாஹ், யார் தௌபா செய்து தங்களை சீர்திருத்தி அல்லாஹுடைய மார்க்கத்தை உறுதியாக பற்றிப்பிடித்து தங்களது வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு களப்பற்ற முறையில் ஆக்கிக் கொள்கிறார்களோ, அவர்களையும் அல்லாஹ் மூமின்களோடு சேர்த்து மூமின்களுக்கு கொடுக்கக்கூடிய மகத்தான கூலியை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட ஒரு நல்ல மூமின்களாக இருந்தால் உங்களை வேதனை செய்து நான் என்ன பலன் காணப் போகிறேன். அப்ப நீங்க நன்றி உள்ளவர்களாக மாறி அல்லாஹ்வுடைய நல்ல மூமின்களாக நீங்கள் மாறிவிட்டால் அல்லாஹ் உங்களை வேதனை செய்ய மாட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு மூமின்கள் நல்ல மூமின்களாக இருக்க வேண்டும், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து சகோதரர்களே, சூரா அன்னிசாவுடைய இந்த கடைசி பகுதியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூத கிறிஸ்தவர்களுடைய குணங்களை பற்றியும் மிக தெளிவாக சொல்கிறான். இவர்களுடைய உள்ளத்திலே ஈமான் இருக்காது, ஏதாவது குதர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மாற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிராகரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப யூதர்களுடைய பண்பாடுகள் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வரும்போது மூசா நபி அவ்வளவு அத்தாட்சியை காட்டுறாங்க. ஆனா மூசா நபிட்ட போய் கேட்கிறாங்க, மூசா நபியே, நாங்க இப்படி எல்லாம் ஈமான் கொள்ள மாட்டோம், நீங்க போய் மொத்தமா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு புக் எங்களுக்கு ஒரு வேதத்தை வாங்கிட்டு வாங்க, அப்பதான் ஈமான் கொள்ளுவோம் சொல்லி. சரி, அப்ப அடுத்து என்ன கேட்கிறார்கள், சரி இது மட்டும் எங்களுக்கு போதாது, நீங்க சும்மா சும்மா போய் அல்லாட்ட பேசிட்டு வந்தேன் பேசிட்டு வந்தேன் சொல்றீங்களே, அந்த அல்லாஹ் நேரா எங்களுக்கு காட்டுங்க, அப்பதான் நாங்க ஈமான் கொள்ளுவோம். உங்களுக்கு ஒரு மொத்தமா ஒரு வேதம் இறக்கப்படும் சொல்லிட்டு இந்த மாதிரி அவர்கள் மூசா நபியும் தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்களுக்கு தூர்சினா மலையை உயர்த்தி அல்லாஹ் ஒப்பந்தம் வாங்கினான், மலையை தூக்கி தலைக்கு மேல வச்சுட்டான், ஒழுங்கா ஏத்துக்கிறீங்களா இல்லாட்டி அப்படியே நசுக்கிட்டுமான்னு கேட்டு, இல்ல இல்ல நாங்க எல்லாம் உடனே ஏத்துக்கிறோம் ஏத்துக்கிறோம் சொன்னானு. அல்லாஹ் சொல்றான், வாயால ஏத்துக்கிறோம் ஏத்துக்கிறேன்னு சொன்னானு, ஆனா உள்ளத்தால மறுப்போம் மறுப்போம் சொன்னானு. இவ்வளவு பெரிய அநியாயம். இப்ப அவர்களுடைய அந்த சூழ்ச்சியை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை மறுப்பாங்க, மீறுவாங்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை மறுப்பாங்க, நபிமார்களை கொலை செய்வார்கள், ஏதாவது நபிமார்கள் உபதேசங்கள் செய்தார், இதெல்லாம் போங்க எங்களுக்கு ஒன்னும் ஏறாதுங்க, எங்க உள்ள அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நபிமார்களிடத்திலேயே எதிர்த்து பேசுவார்கள். அதே போல குறிப்பாக மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீது அவர்கள் சொன்ன பழி, அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்பான பரிசுத்தமான அந்த அல்லாஹுவின் அடியாராகிய அந்த பெண்ணின் மீது அவர்கள் கூறிய அபாண்டமான பழி, அதன் காரணமும் அல்லாஹ் அவர்களை சபித்தான். அதே போல ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கொல்லப்பட்டார்கள், சிலுவையிலே அறையப்பட்டார்கள் என்று சொன்ன காரணத்தினாலும் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை வானத்திலே தன் அளவிலே உயர்த்தி கொண்டான். அதே போல யூத கிறிஸ்தவர்கள் அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களை எல்லாம் ஹலாலாக்கி கொண்டார்கள், அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்கி கொண்டார்கள், அதனாலும் அவர்கள் சபிக்கப்பட்டாங்க. அதே போல இவ்வளவுதான் கெட்டு குட்டிச்சவரானு சொன்னா, யாராவது நல்லவங்களாகிறதுக்கு முயற்சி பண்ணா நேரம் அந்த வீட்டு வாசல போய் டண்டு போடுவாங்க, எப்படி நீ ஏண்டா இப்படி நல்லவனா போற, டேய் அப்படிலாம் செஞ்சிடாதான்னு சொல்லி அவனை நல்ல பாதையில் இருந்து தடுப்பார்கள். இன்னைக்கு நம்மளையும் ஒரு கூட்டம் அப்படி இருக்கு, பள்ளிவாசலுக்கு போனா டேய் இந்த வயசுல எதுக்குடா பள்ளிவாசல்மா, சினிமா கொண்டைக்கு போனா ஒண்ணுமே சொல்ல மாட்டான், தவறான வழியில போனா அதுக்கு தூற்றுறதுக்கு ஆள் இருக்கும், ஆனா நேரான வழியில வந்தா அதை தடுப்பதற்கு பலர் இருக்கிறார்கள். ஏன் பெற்றோர்களையே அப்படி இருக்கிறாங்க, மகன் ஒழுங்கா தொப்பியை வச்சு தாடியை வச்சு பள்ளிவாசலுக்கு தொழுக வந்தா ஏண்டா இந்த வயசுல நீ சன்னியாசியா போறேமா, சினிமா கொட்டைக்கு போகட்டும், ஹராமான வேலைக்கு போகட்டும், அங்க போட்டு இங்க போகட்டும், என் பையன் நல்லா மாடர்னா இருக்கிறான் அப்படின்னா. அப்ப நேரான வழியிலிருந்து மக்களை தடுப்பது இதுவும் கிறிஸ்தவர்களுடைய யூதர்களுடைய ஒரு பண்பாடு. அதே போல அவர்கள் வட்டி வாங்கினார்கள், அது மட்டுமா, மக்களின் செல்வங்களை அநியாயமாக அவர்கள் அபகரித்துக் கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் கிறிஸ்தவர்களிடத்திலே யூதர்களிடத்திலே இருந்த பண்பாடு, மூமின்களை உங்களிடத்திலே வந்துவிடக் கூடாது.
நீங்கள் கல்வியிலே உறுதியாக இருங்கள், நல்ல முஃமின்களாக இருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இறக்கிய வேதத்தை நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதத்தையும் நம்பிக்கை கொள்ளுங்கள், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், அல்லாஹுவை மறுமை நாளை உறுதியாக நம்பிக்கை கொண்டால் உங்களுக்கு மகத்தான கூலியை நாம் கொடுப்போம். அப்ப எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு முன்னாடி என்ன சட்டங்களை சொன்னான் என்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி அடுத்து சொல்கிறான், மார்க்கத்தில் நீங்க வரம்பு மீறாதீங்க, என்ன சொல்லப்பட்டதோ அதற்கு அதிகமாக நீங்கள் செய்யாதீர்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாயிலே அந்த மினாவிலே கல்லெறிந்த போது அந்த கல்லுடைய அளவு எடுத்து காட்டுறாங்க, இந்த பார்த்தீங்களா இந்த அளவுக்கு தான் கல் இருக்க வேண்டும். உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மார்க்கத்திலே வரம்பு மீறிய காரணத்தினால் அவர்கள் அழிந்தார்கள், நீங்கள் அப்படி செய்து விடாதீர்கள். இப்ப நீங்க ஒரு சமுதாயத்தை பார்த்தீர்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு திருப்தியா இருக்காங்க, அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் இப்படி சொல்லுங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு திருப்தியா இருக்காது, அதுக்கு முன்னாடி ஒரு 10 திக்ரை செய்யணும், அதுக்கு பின்னாடி ஒரு 10 திக்ரை செய்யணும், அப்பதான் அவங்களுக்கு திருப்தி. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சூரியன் மறைஞ்சிட்டா நோன்பு வைங்கன்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா, அப்பதான் எங்களுக்கு திருப்தி சேஃப்டி அப்படிம்பாங்க. அதே போல சஹர் சுபு சாதிக்கு வரைக்கும் சஹர் செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது வரைக்கும் அனுமதி இருக்குது. இல்ல இல்ல நாங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சஹர் செய்யறதை நிறுத்திக்கிட்டு சாப்பிடறதை ஹராம் ஆகிப்போம் கேட்டா பேணுது. இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மார்க்கத்திலே வரம்பு மீறுதல் சமுதாயத்திலே அதிகமாக இருக்கிறது. இது யாருடைய பண்பாடு? யூத கிறிஸ்தவர்களுடைய பண்பாடு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு பணிவதை பற்றி சொல்கிறான். இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தங்களது நபிமார்களை கடவுள்களாக ஆக்கினார்களே, அந்த நபிமார்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, அல்லாஹ்வுக்கு பணிந்து அடிமைகளாக இருந்தார்கள். நீங்களும் அல்லாஹ்வுக்கு பணிந்து அடிமைகளாக இருங்கள். மலக்குகளே அதுவும் நெருக்கமான மலக்குகள் கூட அல்லாஹ்விற்கு பணிவதிலிருந்து அவர்கள் பெருமை கொள்ளவில்லை. யார் அப்படி பெருமை கொள்வார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலே தள்ளிவிடுவான். முஃமின்களே மக்களே, உங்களுக்கு தெளிவான வேதம் இறைவன் புறத்திலிருந்து வந்திருக்கிறது, தெளிவான வெளிச்சத்தை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். ஆகவே உங்களுடைய வெற்றிக்கு என்ன வழி? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா உங்களை தனது கருணையிலே சேர்த்துக் கொள்வான், உங்களுக்கு அல்லாஹ் தனது அருளை கொடுப்பான், அல்லாஹுவின் பக்கம் வருவதற்குண்டான நேரான வழியை அல்லாஹு தஆலா காட்டுவான். அடுத்து மீண்டும் ஒரு பெண்களுக்குரிய அது போன்று சொத்துரிமை சம்பந்தப்பட்ட ஒரு சட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி இந்த இடத்திலே முடிக்கின்றான். அதாவது சில நேரத்தில் ஒருத்தர் இறந்து போயிடுவார், அப்படி இறந்து போனவருக்கு யாருமே நெருக்கமான சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க, அத்தா இருக்க மாட்டாங்க, அம்மா இருக்க மாட்டாங்க, அதே போல பிள்ளைகள் யாரும் இருக்க மாட்டாங்க, சகோதர சகோதரிகள் மட்டும் இருப்பாங்க. அப்படி இருந்தால் அவருக்கு ஒரு சகோதரி மட்டும் இருந்தால் அந்த சகோதரிக்கு சொத்துல பாதிய கொடுத்துட வேண்டியது, மிச்ச சொத்தை என்ன செய்யணும் அதற்கு சில விளக்கம் இருக்கிறது. வேற யாரும் உறவினர்களே இல்லைன்னு சொன்னா, தாத்தாமார்களோ அல்லது வந்து வேற தாய்மாமா அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னா அந்த பாதி சொத்து பைத்துல் மாலுக்கு சேர்க்கப்பட்டு விடும். அதே போல ஒரு பெண் இறந்துடுறாங்க, வேற யாரும் வாரிசே இல்லை, ஒரே ஒரு சகோதரன் மட்டும்தான் இருந்தாங்கன்னு சொன்னா, வகுவ எரிசுகா இல்லம் எக்குள்ளஹா வளது, அந்த சகோதரன் தனது இறந்த சகோதரியினுடைய மொத்த சொத்துக்கும் வாரிசாக இருப்பான். சரி, இப்ப ஒருத்தங்க இறந்து போயிடுறாங்க, அவருக்கு ரெண்டு சகோதரி இருக்கிறாங்க, வேற யாருமே கிடையாது, அத்தா அம்மா மக மகள் யாருமே இல்ல. அப்ப அந்த ரெண்டு சகோதரிக்கு சொத்தில் மூன்றில் இரண்டு பங்கு கொடுக்கப்படணும், பாக்கி ஒரு பங்கு அங்க பார்க்கப்படும். வேற யாராவது தூரத்து உறவுகள் இருக்காங்களான்னு பார்க்கப்படும், அப்படி அவங்களும் இல்லைன்னு சொன்னா அது பைத்துல் மாலுக்கு ஒப்படைக்கப்பட்டு விடும். அப்ப அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த வேதத்திலே எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறார், நீங்கள் வழிகிடக் கூடாது என்பதற்காக. அல்லாஹு தஆலா எல்லா விஷயங்களையும் மிக தெளிவாக அறிந்தவன். எனவே அல்லாஹ்வின் அறிவின்படி நீங்கள் நடப்பீர்களே ஆனால் அல்லாஹ்வுடைய அறிவு எது? அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய ஷரியத். அல்லாஹு தஆலா நமக்கு நேர்வழியை கொடுப்பான், வழிகட்டிலிருந்து பாதுகாப்பான். அல்ஹம்துலில்லாஹ். சூரா நிசாவுடைய ஒரு சுருக்கமான கருத்துக்களை பார்த்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல விஷயங்களை நாம் ஏற்று அதன்படி செயல்படுவதற்கு உதவி செய்வானாக. அல்லாஹு தஆலா வேதத்திலே கண்டித்த அனைத்து விஷயங்களிலிருந்தும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கிய எச்சரித்த அனைத்து தீமைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.